அன்புமிக்க வத்திக்கான் வானொலி நேயர்களே, வானொலி வழியாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். அதுவும் குறிப்பாக நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்கருணையையும் குருத்துவத்தையும் ஏற்படுத்திய நாளான பெரிய வெள்ளியன் அன்று நற்கருணையும் குருத்துவத்தையும் பற்றிய ஒரு சில கருத்துகளையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்வதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு கிராமத்திலே நான் பங்கு தந்தையாக பணியாற்றினேன். ஒரு நாள் ஒரு வயதான பெண்மணி திருப்பலி நிறைவேற்ற வேண்டுமென்று என்னை கேட்டுக்கொண்டார்கள். அப்பொழுது நான் சொன்னேன், அன்றைய தினத்திலே ஒரு முக்கியமான வேலையாக நான் வெளியூர் போகிறேன், அன்றைக்கு திருப்பலி இருக்காது என்று சொன்னேன். அப்பொழுது அந்த மூதாட்டி சொன்னார்கள், திருப்பலி வைப்பதை விட அப்படி என்ன முக்கியமான வேலை உங்களுக்கு தலைபோன காரியம்? இதற்காகத்தானே நீங்கள் குருவாக இங்கே இருக்கிறீர்கள். உங்களை விட்டா வேற யார் இந்த திருப்பலி நிறைவேற்ற முடியும் என்று என்னிடம் சண்டைக்கு வந்து விட்டார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் சொன்ன வார்த்தைகள் எனக்கு கோபத்தையும் எரிச்சலையும் ஊட்டினாலும் கூட, பிறகு சிந்தித்து பார்த்தபொழுது அவர்கள் சொல்வதிலே ஒரு நியாயம் இருக்கிறது. அந்த படிக்காத மூதாட்டிக்கு தெரிந்தது கூட நமக்கு தெரியவில்லையே என்று வெட்கப்பட்டேன். அன்புக்குரியவர்களே, குருத்துவம் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் திருச்சபையே இல்லை. அன்றைக்கு இயேசு பிறக்க அன்னை மரியா தேவைப்பட்டார். அதேபோன்று இன்று கிறிஸ்து இயேசு பிரசன்னமாக வேண்டுமென்றால் குருக்கள் தேவைப்படுகிறார்கள். குருக்கள் இல்லை என்றால் நற்கருணை இல்லை, நற்கருணை இல்லை என்றால் குருத்துவமும் இல்லை. எனவே ஒரு அருட்சாதனம் இல்லாமல் மற்றொரு அருட்சாதனம் இருப்பதில்லை. எனவே இரண்டும் பின்னிப் பிணைந்த பிரிக்க முடியாத வகையிலே இணைந்து ஒன்றை ஒன்று சார்ந்து இருப்பதைத்தான் ஆண்டவர் இயேசு பெரிய வியாழன் அன்று நற்கருணையில் குருத்துவத்தையும் குருத்துவத்தில் நற்கருணையும் வைத்து ஏற்படுத்தியிருக்கின்றார். எனவே இந்த நாளிலே நற்கருணையை நாம் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல், குறிப்பாக குருக்கள், நற்கருணையாகவே நாம் வாழ வேண்டும் என்பதை உணர்த்துவதாக இன்றைய நாள் அமைகின்றது. எனவே குருத்துவம் நற்கருணை எவ்வாறு இணைந்து இருக்கிறது என்பதை மூன்றே மூன்று கருத்துகளில் விளக்க விரும்புகின்றேன். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதன் முதலாக அப்பத்தை கையிலே எடுத்து அதை பிட்டார், கிண்ணத்தை கையிலே எடுத்து உங்களுக்காக சிந்தப்படுகிறது என்று சொன்னார். எனவே அடையாள முறையில் அப்பத்தை பிடுதல், இரத்தத்தை சிந்துதல் என்பது நற்கருணை கொண்டாட்டமாக அமைகிறது. இந்த அடையாள முறை கொண்டாட்டமானது இறுதியாக இயேசுவின் வாழ்விலே கல்வாரி சிலுவையில் மரித்து அந்த சிலுவையின் வழியாக இந்த நற்கருணை முழுமையான உண்மையான ஒரு உச்சகட்டமான பொருளை பெறுவதை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசுவின் உடலானது சிலுவையிலே சிதைக்கப்படுகிறது, அவருடைய இரத்தமானது அங்கே சிந்தப்படுகிறது. இவ்வாறு நற்கருணை அவருடைய வாழ்விலே முழுமை பெறுவதை அர்த்தம் பெறுவதை நாம் பார்க்கின்றோம். அவ்வாறேதான் ஒரு குரு அடையாள முறையில் நற்கருணையை கொண்டாடுகின்றார், அப்பத்தையும் ரசத்தையும் வைத்து திருப்பலி நிறைவேற்றுகின்றார். இந்த அடையாள முறையில் கொண்டாடுகின்ற பொழுது அவர் சொல்கின்ற வார்த்தைகள், இது என் உடல், இது என் இரத்தம் என்று சொல்கின்ற பொழுது வெறும் அப்பத்தை மட்டுமோ வெறும் ரசத்தை மட்டுமோ அல்ல, இயேசுவின் உடலாக மாறுகின்ற அந்த அப்பத்தோடு தன் உடலையும் இணைத்து இயேசுவின் இரத்தமாக மாற இருக்கின்ற அந்த இரசத்தோடு தன்னுடைய இரத்தத்தையும் சேர்த்து, இது என்னுடைய உடல், இது உங்களுக்காக, இது என்னுடைய இரத்தம், இது உங்களுக்காக என்று சொல்லி தன்னையே அர்ப்பணிக்கின்றார். தன்னுடைய உடலை பிட்டு கொடுக்கின்றார், தனது இரத்தத்தை சிந்த தயாராக இருக்கின்றார். இதுதான் உண்மையான நற்கருணை. அன்புக்குரியவர்களே, இதுதான் குருத்துவம். தன்னுடைய உடலை பிட்டு தன்னுடைய இரத்தத்தை சிந்துகின்ற வேளையில்தான் இந்த அடையாள முறையில் அருட்சாதனம் நம்முடைய வாழ்விலே அர்த்தம் பெறுவதை பார்க்கின்றோம். எனவே ஒவ்வொரு குருவும் இந்த தியாக வாழ்விற்கு நற்கருணை வழியாக வாழ அழைக்கப்படுகின்றார்கள் என்பதை உணர்வோம். இரண்டாவதாக, ஆண்டவர் இயேசு இந்த அப்பத்தை பிட்டு என்ன செய்தார்? கிண்ணத்தை எடுத்து என்ன செய்தார்? தம் சீடர்களுக்கு கொடுத்தார், பிறருக்காக கொடுத்தார், நமக்காக கொடுத்தார். அதுதான் கடவுள். கடவுள் நன்மையே உருவானவர், நன்மைத்தனம் தன்னையே பரப்பும் என்று சொல்வார்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இயேசு கிறிஸ்து தனக்காக அல்ல, பிறருக்காக வாழ பிறந்தார், தன்னுடைய இறுதி வரைக்கும் வாழ்ந்தார், இறந்தார். இதுதான் நற்கருணை. அன்புக்குரியவர்களே, இன்று நாம் ஒரு வித்தியாசமான கலாச்சாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நான், எனது, என்னுடைய என்ற சுயநல கலாச்சாரத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொருள், பணம் என்று இவ்வுலகத்தையே நாம் மையமாக வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதற்கு குருக்கள் மட்டும் விதிவிலக்கு அல்ல. இப்படிப்பட்ட சூழலில் நற்கருணை நமக்கு காட்டுகின்ற மிகப்பெரிய ஒரு மாற்று கலாச்சாரம் பிறர் நலம் என்பதுதான். இயேசு எவ்வாறு அப்பத்தை பிட்டு சீடர்களுக்கு அளித்தாரோ, பிறருக்கு கொடுத்தாரோ, நமக்கு அளித்தாரோ, அவ்வாறேதான் ஒவ்வொரு குருவும் தனக்காக குருவாகுவது இல்லை, தனது மக்களுக்காக இறை பணிக்காகத்தான் ஒவ்வொருவரும் குருவாகின்றோம். மனத்துறவு, ஏழ்மை, கீழ்ப்படிதல் என்ற வாக்குறுதிகளெல்லாம் நாம் பிறருக்காக வாழ அழைக்கப்பட்டவர்கள் என்பதை நமக்கு தொடர்ந்து நினைவுபடுத்தத்தான். எனவே நற்கருணை என்பது பிறருக்காக அளிக்கப்படுகிறது. அவ்வாறே நாமும் ஒவ்வொரு குருவும் பிறருக்காக தன்னை பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்பதை பெரியவையாளன் நமக்கு நினைவுபடுத்துகின்றது. மூன்றாவதாக, ஆண்டவர் இயேசு பிறருக்கு கொடுத்து சீடர்களுக்கு அளித்து என்ன சொன்னார்? இதை வாங்கி உண்ணுங்கள் என்று சொன்னார். அப்பம் ஊட்டம் தரும் உணவாகிறது, இரத்தம் உயிர் கொடுக்கும் உறவாக மாறுகிறது. இதைத்தான் நாம் மீட்பு என்கின்றோம். ஆண்டவர் இயேசு சொன்னார், நீங்கள் வாழ்வு பெற அதுவும் முழுமையாக பெற்றிட வந்திருக்கின்றேன் என்று சொன்னார். எனவே அப்பமும் இரசமும் உணவாகி நம்மில் இரண்டர கலக்கின்றது. அப்பமும் இரசமும் தன்னையே இழந்து நமக்கு ஊட்டமாகவும் உரமாகவும் உயிராகவும் உறவாகவும் மாறுகிறது. அவ்வாறுதான் ஒரு குருவும் தன்னை கரைத்து இழந்து பிறரில் வாழ்வதுதான் குருத்துவம் என்பதன் இலக்கணமாகும். ஒரு குருவினுடைய வார்த்தை, வாழ்வு, அவர் செய்கின்ற எல்லா செயல்களும் பிறருடைய வாழ்விலே ஏற்றமும் எழுச்சியும் மாற்றமும் மறுமலர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் மன நிறைவையும் ஏற்படுத்துவதாக இருக்க வேண்டும். எனவே ஒரு குரு மற்றவர்களின் எழுச்சிக்கும் ஏற்றத்திற்கும் மகிழ்ச்சிக்கும் மாற்றத்திற்கும் உணவாக, உரமாக, ஊட்டமாக இருப்பதுதான் உண்மையான நற்கருணை வாழ்வு. இதைத்தான் ஒவ்வொரு குருவும் தனது பணி வாழ்வின் வழியாக மக்கள் பணிக்கென அர்ப்பணிக்க அழைக்கப்படுகின்றார்கள். இறுதியாக ஒரு உண்மை நிகழ்ச்சியை சொல்ல விரும்புகின்றேன். கர்தினால் பிரான்சுவா ஜவியே குயன் வான் துவான் என்று சொல்லக்கூடிய ஒரு கர்தினால், வியட்நாம் நாட்டைச் சேர்ந்தவர், சைகோன் மறை மாவட்டத்தினுடைய ஆயராக இருந்தவர். இவர் 13 ஆண்டுகளாக தனிமையையும் சிறைவாசத்தையும் அனுபவித்தவர். அப்படி என்ன பெரிய ஒரு குற்றம் செய்துவிட்டார் இவர்? ஒன்றுமில்லை. இவர் ஒரு நல்ல குருவாக, நல்ல ஆயராக வாழ்ந்துதான் இவர் செய்த குற்றம். இதற்காக இவரை சிறைப்படுத்தி சிறையிலே 13 ஆண்டுகள் வைத்திருந்தார்கள். இந்த 13 ஆண்டுகளில் அவர் வாழ்ந்த வாழ்க்கையை புத்தகங்களாக எழுதியிருக்கின்றார். இந்த பேராயர் பிரான்சுவா ஜவியே தனது சிறைவாசத்தின் பொழுது 13 ஆண்டுகளில் ஒரு நாள் கூட நற்கருணையை கொண்டாட மறந்ததே இல்லை. தனது கரத்திலே 3 சொட்டு ரசத்தையும் 1 சொட்டு தண்ணீரையும் ஊற்றி தனது கரங்களிலே ஏந்தியவாறு ஒவ்வொரு நாளும் மதிய வேளையிலே 3 மணிக்கு தனது திருப்பலியை நிறைவேற்றியிருக்கின்றார். 2002 ஆண்டு செப்டம்பர் மாதம் 16 நாள் தான் இறப்பதற்கு முன்பாக நினைவிழந்த நிலையிலே இருந்த சமயம் ஆண்டவர் இயேசு வந்திருக்கின்றார் என்று நற்கருணை கொண்டிருந்தவர் சொன்னதும் எழுந்து உட்கார்ந்தார், நற்கருணையை வாங்கினார். 15 நிமிடங்களுக்கு பிறகு தனது இறுதி மூச்சை விட்டார். நற்கருணைதான் எனக்கு எல்லாம், நற்கருணை மட்டும் இல்லையென்றால் நான் வாழ்ந்திருக்கவே முடியாது என்று தனது இறப்பிற்கு முன்பாக சொல்லியிருக்கின்றார். நற்கருணையும் குருத்துவமும் எவ்வளவு தொடர்புடையதாக இணைந்திருக்கிறது என்பதற்கு இதைவிட நமக்கு வேறு ஒரு சான்று தேவையே இல்லை என்று தான் நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய நாளிலே நமது குருக்கள் அனைவருக்காகவும் ஜெபிப்போம். அவர்கள் நல்ல குருக்களாக வாழ வேண்டுமென்று நமது வாழ்த்துக்களை தெரிவிப்போம். நற்கருணை அவர்கள் கொண்டாடுவதோடு மட்டுமல்லாமல், நற்கருணையாகவே அவர்கள் ஒவ்வொரு நாளும் வாழ வேண்டுமென்று இன்னும் அதிகமாக அவர்களுக்காக இறையேசுவிடம் மன்றாடுவோம். நற்கருணையை விசுவசிப்போம், நற்கருணையை கொண்டாடுவோம், நற்கருணையை வாழ்ந்து காட்டுவோம் என்று முடிவெடுத்து ஆண்டவரின் அருள் அருள் செயலை பெற்றுக்கொள்வோம்.